தென்றல் ஏப்ரல் 2010. ஹரிகிருஷ்ணன் அவர்கள் ஹரிமொழி பகுதியில் எழுதியுள்ள பேராசிரியர் நினைவுகள் உணர்ச்சியா அறிவா. நங்கநல்லூரில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சி காலையில் தொடங்கி மதியம் முடிந்துவிட்டது. தற்போது வழக்கறிஞராக புகழ் பெற்றிருக்கும் கா ரவி, ஆன்மீக பேச்சாளர் சுகி சிவம் ஆகியோர் அப்போது இளைஞர்கள், 25 வயதை தாண்டாதவர்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நேரத்தை காட்டிலும் நிகழ்ச்சியின் இறுதியில் கால் போன போக்கில் பேசியபடி நடக்கும் உரையாடல்கள் சுவையானவை. அப்படித்தான் அன்றும் நடந்தது. பேராசிரியர் தி வேணுகோபாலன், இனிமேல் அவர் பரவலாக அறியப்பட்டிருந்த நாகநந்தி என்ற புனைப்பெயராலேயே குறிப்பிடுகிறேன். இல்லாமல் நங்கநல்லூரில் கவி அரங்கம் கிடையாது. உற்சாகமாக ஒவ்வொரு கவிதையையும் பாராட்டி ஆஹா ஆஹா என்பதுதான் கவியரங்கின் போக்கு என்பதாக எங்களுக்கு ஒரு பிரமை உண்டு. ஆனால் மிகையாகவும் இல்லாமல் பொருத்தமான இடங்களில் கைத்தட்டுவதற்கும் குறிப்பிட்ட இடத்தை மறுபடி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்வதற்கும் ஆகாகாரம் எழுப்புவதற்கும் குறைவிருக்காது. இந்த போக்கை மாற்றியவர் நாகநந்தி. கவிதையை படித்துக் கொண்டிருக்கும் போது பொருத்தமற்ற இடங்களை சுட்டுவார். இடையில் நுழைந்து கேள்வி கேட்பார். சொற்பிழைகளை எடுத்து காட்டுவார். அர்த்தம் புரியாமலேயே கவிஞர்கள் சொற்களை கையாளுகிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவார். இப்படித்தான் ஒருமுறை ஒரு கவிஞர் பயிர்ப்பு என்ற சொல்லை பயன்படுத்தி அவரிடம் அகப்பட்டுக் கொண்டார். பயிர்ப்பு என்றால் என்ன என்று கேட்டார். அந்த கதையை எல்லாம் இன்னொரு முறை சொல்கிறேன், இப்படி குறுக்கிடுகிறாரே, இப்படி நாம் எழுதியதை குறைத்து மதிப்பிடுகிறாரே என்றெல்லாம் அப்போது தோன்றும். எதிர்ப்பதும் கோபித்துக் கொள்வதும் இரண்டு பக்கமும் குறைவில்லாமல் நடக்கும். ஆனால் காலம் செல்ல செல்லத்தான் அவருடைய கேள்விகளின் திசை புரிய தொடங்கியது. கவிதையை அணுகுவதற்கான அடிப்படை கருவிகள் என்னென்ன என்பது புரிய தொடங்கியது. அன்றும் இதே கதைதான். நடந்தவாறு பேசியபடி அவருடைய இல்லத்தை அடைந்து அங்கே பேச்சு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாரதியை பற்றி உற்சாகமாக மிக உயர்வாக ஒருவரை ஒருவர் விஞ்சியபடி பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். பாரதி பாடல்களிலிருந்து நீண்ட நீண்ட பகுதிகளை பேச்சோடு பேச்சாக மேற்கோளாக சொல்வதும் அந்த பகுதிகளில் பளிரிடும் சொற்கட்டு, சந்த அமைப்பு, வாக்கு நயம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அவரவருடைய உலகத்தில் சஞ்சரித்தபடி பாரதியை பாராட்டி கொண்டிருக்கிறோம். சிரித்தபடி நீண்ட நேரம் எல்லோருடைய பேச்சையும் ரசித்துக் கொண்டிருந்தார் பேராசிரியர். என்ன சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க என்றான் ஒரு நண்பன். இவரிடமிருந்து கடல் போல பொங்கி கிளம்புவதையே பார்த்து பார்த்து பழகியவர்கள் நாங்கள். அந்த அமைதி கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. இவ்வளவு உற்சாகமா பாரதியை புகழ்ந்து பேசுவது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது என்று தொடங்கினார். ஆனா பாரதிய எவ்வளவு தூரம் புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க? இந்த பாராட்டெல்லாம் நீங்க படிச்சது என்னன்னு புரிஞ்சு கொண்ட பிறகுதானா என்று தொடங்கினார். கூட்டத்தில் ஒரு 20 பேர் இருந்திருப்போம். திகைப்பு, வியப்பு, அதிர்ச்சி, மௌனம். என்னடா மிக எளிதில் விளங்கக்கூடிய பாரதி பாட்டை புரிஞ்சுகிட்டீங்களா என்று கேட்கிறாரே, அப்படின்னு தானே பாக்குறீங்க என்று தொடர்ந்தார். புன்னகப்பதை தவிர வேறு விடை இருக்க தெரியவில்லை. உணர்ச்சி பூர்வமாக கவிதைகளை அணுகலாம், தவறே இல்லை. கவிதை மட்டுமில்லை, படைப்பின் ஒவ்வொரு வகை வெளிப்பாட்டையும் கவிதை, கதை, நாவல், காவியம், ஓவியம், சிற்பம் என்று எதை வேண்டுமானாலும் சரி உணர்ச்சி பூர்வமாக அணுகி உணர்ச்சி பூர்வமாக ரசிக்கலாம், ஒரு தவறும் இல்லை. உணர்ச்சிகளின் வெளிப்பாடுதான் கவிதை, இலக்கியம், கலை எல்லாமே என்று சொல்லி ஒரு கணம் நிறுத்தினார். நம்ம கவிஞர் ஹரிகிருஷ்ணன் இப்போ முன்னே இலங்கை அரக்கர் அழிய முடித்த வில் யாருடைய வில் பாடலை அவ்வளோ உணர்ச்சி ஆவேசமா சொன்னார். நல்லா சொல்லுணர்ந்து சொல்லின் பாவம் உணர்ந்து அதற்குரிய ஏற்ற இறக்கங்களோடு பாடலின் உணர்ச்சியோடு ஒன்றி கலந்து சொன்னார். எனக்கு உள்ளூர உதறல் எடுக்க தொடங்கியிருந்தது. ஐயா இப்படி பாராட்டுகிறார் என்றால் ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் வந்து திருப்ப போகிறது என்று பொருள். இந்த பாடலில் நாம் சொன்ன விதத்தில் என்ன குறை இருந்திருக்க முடியும்? என்ன தப்பு செஞ்சோம்? எதையாவது புரிந்து கொள்ளாமல் சொன்னோமா? எழுத்து பிசகாமல் அப்படியே பாடலை சொன்னதாகத்தானே தோன்றுகிறது. ஒருவேளை நம்ம ஞாபக சக்தி நம்மையும் மீறி எங்கேயாவது காலை வாரி விட்டு விட்டதா? மனத்தின் அடியாழத்தில் நடுக்கம். பாடலை உணர்ச்சி பூர்வமாக சொன்னீங்க ஹரிகிருஷ்ணன், ஆனா அது போதுமா? ஒரு பாடலை உணர்ச்சி பூர்வமாக மட்டுமே அனுபவித்து விட முடியுமா என்று கேட்டார். எனக்கு விடை தெரியவில்லை. கவிதை என்பது உணர்ச்சியின் வெளிப்பாடு என்ற வாக்கியம் அப்போது மனத்தில் ஆழ பதிந்திருந்தது. உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை என்று கவிமணியின் பாடலை சொல்லிக் கொடுத்தவரே நீங்க தானே சார். கவிதையை இப்படி சொல்லி சொல்லி பார்த்தால் உள்ளத்தில் அளவில்லாத இன்பம் உண்டாகிறதே, அதை தவிர வேறு என்ன வேணும் வாசகனுக்கு என்று மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னேன். சிரித்தார். அன்றைக்கு நீங்க தாகூரை மேற்கோள் காட்டினீங்க, A mind all logic is like a knife all blade. It makes the hand bleed that uses it. அப்படின்னு என்ன நான் சொன்னது சரிதானே? ஆமோதிப்பில் தலையசைத்தேன். முழுக்க முழுக்க தர்க்கமே பார்த்து கொண்டிருந்தால் முடியாதுதான். பிடியில்லாத கத்தி கையை காயப்படுத்தும் தான், ஆனா கத்தி இல்லாத பிடிய வச்சுட்டு என்ன பண்றது? உணர்ச்சியின் வெளிப்பாடு கவிதைங்கிறது சரிதான், ஆனா உணர்ச்சி மட்டுமே போதுமா? கவிதை உணர்ச்சியின் வெளிப்பாடுதான், ஆனா அதுக்குள்ள புத்திக்கு வேலையே இல்லையா? நிறுத்தினார். பல சமயங்களில் ஒரு சொல்லை புரிந்து கொள்ளாமல் படிப்பதாலோ புரியாத சொல்லை ஊகித்து இன்ன பொருளாக இருக்கும் என்று சமாதானப்படுத்திக் கொண்டு அதன் பொருளை அறியாமல் இருப்பதாலோ எவ்வளவு பெரிய உண்மைகளை இழக்கிறோம், எத்தனை பெரிய இழப்புகளை சுமக்கிறோம் தெரியுமா? கொக்கி கேள்விக்கு பதில் தேவையில்லை, இது ஒரு கொக்கி, அவரே பதில் சொல்வார். பார்த்து கொண்டிருந்தேன். நீங்க இப்ப சொன்னீங்களே அந்த பாரதி பாட்டை ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவிச்சு சொன்னீங்க, சரி ஒத்துக்கிறேன், நீங்க நல்லா அனுபவிச்சு தான் படிச்சிருக்கீங்க. காண்டீப மேந்தி அப்படின்னு ஒரு கண்ணி வருது இல்லையா, அதுக்கு அடுத்த கண்ணி என்ன சொல்லுங்க? சாகும் பொழுதில் இருசெவி குண்டலம் தந்தவர் கொடைக்கை, சுவைப்பாக மொழியில் புலவர்கள் போற்றிடும் பாரத ராணியின் கை. இந்த அழியை வழங்கி கொண்டுதானே படிச்சீங்க? தலையசைத்தேன். கர்ணன் தன்னுடைய குண்டலங்களை எப்போது கொடுத்தான்? சாகும் சமயத்திலா? பாண்டவர்கள் வனவாசம் சென்ற 12 ஆம் ஆண்டு நடந்த விஷயம் இல்லையா அது? அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடம் கழிச்சில்லையா போர் தொடங்குகிறது? பளார் என்று அறை விழுந்ததை போல் உணர்ந்தேன். அதுவரையில் இந்த கோணத்தை சிந்தித்ததில்லை. இப்படி இந்த பாடலையும் சரி மற்ற படைப்புகளையும் சரி அணுகியதில்லை. அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். சுற்றியிருந்தவர்கள் ஒருவர் பாக்கி இல்லாமல் வாயடித்து போயிருந்தார்கள். சரி, இன்னொரு இடம் சொல்றேன், அதுக்கு யாரானும் விளக்கம் சொல்றீங்களா பாப்போம் என்று தொடர்ந்தார். பாரதியை ஆஹா ஓஹோ என்று பாராட்டி கொண்டு முழுநீள பாடலையும் மனப்பாடமாக சொல்லிக்கொண்டு தன் மனப்பாட ஆற்றலை மனத்துக்குள் தானே ரசித்துக் கொண்டு அதிலேயே கிறங்கி போய் கிடந்த ஒவ்வொருவரும் அப்போதுதான் விழித்துக் கொள்ள தொடங்கியிருந்தோம்.